إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي امري رب زدني علما اللهم آتني علما وفهما மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்று சாட்சி கூறியவனாக, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் ஆவார் என்று சாட்சி கூறியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, உறுதியாக இருக்கக்கூடிய, அவனுடைய மார்க்கத்தை புரிந்து பின்பற்றக்கூடிய நர்பாக்கியசாலிகளில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய சிந்தனைகள், ஒழுக்கங்கள், செயல்கள், நம்பிக்கைகள், இவற்றில் வழிகேடுகள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல்கள் நுழைவதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக, ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து அவனுடைய திருவேதம் அல் குர்ஆனிலே இப்படி நினைவூட்டுகிறான், மூமின்களே, வலையும் முத்தும் ஔ குதில்தும், வலையும் முத்தும் ஔ குதில்தும் லஇலல்லாஹி துஹ்ஷரூன், நீங்கள் இறந்தாலும், நீங்கள் இறந்தாலும் அல்லது போரிலே கொல்லப்பட்டாலும் அல்லாஹ்விடம்தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட போகிறீர்கள். உங்களுடைய மீட்சி அல்லாஹ்விடம், நீங்கள் திரும்பும் இடம் அல்லாஹ்வின் பக்கம், அது நீங்கள் இறந்தாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி. இந்த வசனம் எப்போது இறங்குகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் போர் முடிந்து அவர்களும் காயமுற்றவர்களாக இருந்த நிலையில், தோழர்களில் பலர் ஷஹீதானதற்கு பிறகு பல தோழர்கள் படுகாயமுற்றிருக்கக்கூடிய நிலையிலே அங்கே மீண்டும் ஒரு போருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹம்ராவுல் அசத் என்ற போருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அபு சுஃபியான் தன்னுடைய படையோடு அவர் மீண்டும் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வருகிறார் என்று. அன்பு சகோதரர்களே, நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆயுதத்தை தூக்குவதற்கே சக்தி இல்லை, அவ்வளவு காயம் உடம்பெல்லாம். ஒரு ஒரு சஹாபிக்கும் 50க்கும் மேற்பட்ட காயங்கள் ஈட்டியால் வாள்களால், நடக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்த தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு கூட என்னுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று புறப்பட்டவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. சில தோழர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள். என்ன செய்வது? இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலையிலா நாம் அங்கே கொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்வது? அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அத்தகைய தோழர்களின் ஈமானை இந்த வசனத்திலே புதுப்பிக்கிறான், உறுதிப்படுத்துகிறான். நபியை நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களே, மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பின்வாங்கலாமா? நீங்கள் மௌத்தை பார்த்து பயப்படலாமா? நீங்கள் கொல்லப்பட்டால் என்ன, இறந்தால் என்ன, அல்லாஹ்விடம் தான் வரப்போகிறீர்கள். நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி இறந்தாலும் சரி என்னிடம் திரும்ப வரப்போகிறீர்கள், நான் உங்களை கண்ணியப்படுத்தப் போகிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த வசனம் அந்த மூமின்களுக்கு ஈமானை உறுதிப்படுத்தியது, தக்வாவை அதிகப்படுத்தியது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செல்வதற்குரிய அந்த ஆர்வத்தை, அந்த உத்வேகத்தை, அந்த ஈமானிய உறுதியை கொடுத்தது. இதுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய நிலைப்பாடு. மௌத்தை பார்த்து இந்த உலகத்திலே காபிர்கள் நம் மீது படையெடுத்து வருவதை பார்த்து அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ, அவர்கள் நமக்கு இன்னல்கள் கொடுத்து நம்மை அழித்து விடுவார்களோ என்று பயப்படக்கூடிய பயம் மூமின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மூமின்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய, இருக்க வேண்டிய பயம் என்னவென்றால், என்னுடைய தீன் எனக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய ஈமான் எனக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நான் இந்த ஈமான் இல்லாமல் சென்று விட்டால், இந்த தௌஹீத் இல்லாமல் நான் இறந்து விட்டால், அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் நான் இறந்து விட்டால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரகத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நரக தண்டனை அல்லாஹ்வின் கோபம் மட்டுமே, அந்த பயம் மட்டுமே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்தில் மூமின்கள் கொல்லப்பட்டதில்லையா? இந்த உலகத்திலே மூமின்கள் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டதில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும், தோழர்களுடைய வாழ்க்கையிலும், முந்திய நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு அழகிய படிப்பினை இல்லையா? நம்மை பிற மக்களிடமிருந்து, பிற மதத்திலிருந்து பிரிக்கக்கூடியதே நம்முடைய தௌஹீத் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா தான். இந்த கலிமாவை விட்டுவிட்டால், இந்த தௌஹீதிலே நீங்கள் சமரசம் செய்து கொண்டால், இந்த தௌஹீதுக்கு மாற்றமானதை செய்துவிட்டால், பிறகு உங்களுடைய எந்த வழிபாடும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உங்களுடைய எந்த இபாதத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தே மறுமையிலே சொர்க்கத்தை கேட்க முடியாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தௌஹீத் பாதிப்படையாமல், இதிலே ஓட்டை விழாமல், இதிலே குளறுபடிகள் நடக்காமல் உங்களிடம் இபாதத் இருந்தால் மட்டுமே சொர்க்கம். இந்த தௌஹீதிலே, இபாதத்திலே ஓட்டையை போட்டுவிட்டு நீங்கள் நூற்றுக்கணக்கான உம்ராக்களை, பத்துக்கணக்கான ஹஜ்ஜுக்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் வந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த நன்மைகளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், குப்பைகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கே இப்படி எச்சரிக்கிறான் என்றால், நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்கள், நம்முடைய அமல்கள் எல்லாம் என்ன என்ன எடையில் இருக்கும் யோசித்து பாருங்கள். வலகது உஹிய இலைக் வ இலல் லதீன மின் கப்லிக் நபியே, உங்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, உங்களுக்கு முன் சென்ற எல்லா இறை தூதர்களுக்கும் இதுதான் வஹியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபியே, நீ இணை வைத்தாலும் உன்னுடைய அமல் நாசமாகிவிடும், மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளிலே நீ ஆகிவிடுவாய் என்று அல்லாஹு தஆலா யாரை எச்சரிக்கிறான்? தௌஹீதுடைய இமாமை, தன்னுடைய ரசூலை, தன்னுடைய நபியை அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்பு சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்லிணக்கம், மென்மை, பரந்த மனப்பான்மை, சமூக ஒற்றுமை என்றால் எதை ஆக்கிக் கொண்டார்கள்? இந்த தௌஹீதிலே சமரசம் செய்வதை ஆக்கிக் கொண்டார்கள், லாயிலாக இல்லல்லாக விலை விட்டுக் கொடுப்பதிலே ஆக்கிக் கொண்டார்கள். பிறகு நீங்கள் முஸ்லீம் என்று தனித்திருப்பதிலே என்ன புரோஜனம் இருக்கிறது? கலந்து விடுங்கள் மொத்தமாக அவர்களோடு. இந்த தௌஹீதை விட்டதற்கு பிறகு உங்களுடைய தாடியாலும் தொப்பியாலும் உங்களுடைய எந்த வணக்க வழிபாட்டாலும் நீங்கள் முஸ்லீமாக ஆக முடியாது. இந்த தௌஹீத் இல்லாமல் என்ன பிரச்சனை? மெஜாரிட்டியை பார்த்து ஒரு பயம், பிற மக்களுடைய ஆதிக்கத்தை பார்த்து ஒரு பயம், அவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பதை பார்த்து ஒரு பயம், அவர்களுக்கு மத்தியில் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருப்பதை பார்த்து நமக்கு ஒரு பயம். அன்பு சகோதரர்களே, பயத்தை போக்கும்படி துணிவை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் பயப்படவில்லையா? அவர்களுக்கு அந்த நடுக்கம் வரவில்லையா? என்ன வேண்டினார்கள்? அல்லாஹும்மா ஸ்துர் அவ்ராதினா வ ஆமின் ரவாதினா, யா அல்லாஹ், எங்களுடைய பலவீனங்களை மறைத்து விடுவாயாக, எங்களுடைய பலவீனங்களை மறைப்பாயாக, எங்களுடைய பயங்களுக்கு பயங்களை போக்கி எங்களுக்கு நிம்மதி தருவாயாக, பாதுகாப்பு தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களே, அந்த துஆ, அந்த அழுகை ஏன் நம்மிடத்திலே இல்லை? சில உதாரணங்களை பாருங்கள். நமக்கு அல்லாஹு தஆலா எத்தகைய வரலாற்று படிப்பினைகளை வைத்திருக்கிறான். இன்று நாம் சந்திப்பது நம்முடைய சஹாபாக்கள் சந்தித்த துன்பங்களில், இன்னல்களில், அச்சுறுத்தல்களில் இருந்து லட்சத்தில் ஒன்று கூட கிடையாது, லட்சத்தில் ஒன்று கூட கிடையாது. அவர்கள் அந்த நிலையில் கூட மார்க்கத்தில் துணிந்தவர்களாக, தௌஹீதிலே உறுதியானவர்களாக இருந்தார்கள். ஏன்? அவர்களுடைய ஒரே நோக்கம் அல்லாஹுவாக, மறுமையாக சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் அது இழப்பு இல்லை என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், உயிரை கொடுத்தோம், நாம் கட்டம் துண்டமாக வெட்டப்பட்டோம், நம்முடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டன, இன்னும் என்னென்ன கொடுமைகள் நடக்க முடியுமோ மூமின்கள் மீது, முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்டன. பிறகு என்ன? அவர்களுடைய தங்குமிடம் எங்கே? அன்பு சகோதரர்களே, சொர்க்கத்தை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், அநியாயமாக இந்த மார்க்கத்திற்காக கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் பொறுத்து கொள்வார். அவர்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சஹாபாக்கள் காஃபிர்களுடைய ஏளனத்தை, காஃபிர்களுடைய நகைப்பை, இப்படி கொல்லப்படுகிறீர்களே, இப்படி வெட்டப்படுகிறீர்களே, இப்படி துன்புறுத்தப்படுகிறீர்களே, உங்களது மார்க்கம் உங்களை மயக்கி வைத்திருக்கிறது. அப்போது சொன்னார்கள், எங்களையா எங்களது மார்க்கம் மயக்கிவிட்டது, உங்களை உங்களது துன்யா மயக்கி இருக்கிறது. ஹல் தரப்பசூன பினா இல்லா யஹ்தல் ஹுஸ்னயின் வ நஹ்னு நதரப்பசு பிக், நீங்கள் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறீர்கள் சூழ்ச்சியை? ஒன்று, நாங்கள் கொல்லப்படுவதை, கொல்லப்பட்டாலே எங்களுக்கு சொர்க்கம், அல்லது இந்த பூமியிலே எங்களுக்கு வெற்றியை, இந்த இரண்டு தான் எங்களுக்கு. வாழ்ந்தால் வெற்றியாளர்கள், கொல்லப்பட்டால் சொர்க்கவாசிகள். நாங்களோ உங்களுக்கு அல்லாவிடமிருந்து, அல்லாஹுவின் சூழ்ச்சியை வானத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து யார் தப்ப முடியும் சகோதரர்களே? மூமின்கள் தங்களுடைய துஆவில், தங்களுடைய இபாதத்தில், தங்களுடைய வணக்க வழிபாட்டில் இஹ்லாஸ் உள்ளவர்களாக, தௌஹீதிலே சுத்தமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய அவர்களுக்கு உதவியை அவன் இறக்கியே தீர்வான். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற அந்த தோழர்களை நினைத்து பாருங்கள், எத்தகைய சூழ்நிலை! குறைசிகளிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். அங்கே ஹபஷா அஸ்மஹா மன்னரிடத்திலே அடைக்கலம் தேடுகிறார்கள். அங்கே வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையினர், மன்னரும் கிறிஸ்துவர், ஆட்சியும் அங்கு கிறிஸ்துவ மதத்தினுடைய ஆட்சி. இப்போது இந்த குறைஷிகள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். அவர்களுடைய இரண்டு தலைவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தலைவர்கள் ஒரு திட்டத்தோடு வருகிறார்கள், ஏராளமான அன்பளிப்புகளை கொண்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பாதிரிகளுக்கு அந்த அன்பளிப்புகளை லஞ்சமாக கொடுக்கிறார்கள். நாளை நாங்கள் மன்னரிடத்தில் பேசப் போகிறோம், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள, கோத்திரத்தில் உள்ள சில வாலிபர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மதத்தை விட்டுவிட்டு. உங்களுடைய மதத்திலும் அவர்கள் சேரவில்லை, புதியதாக ஒரு மதத்தை நூதனமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நாளை நாங்கள் மன்னரிடத்தில் பேசப் போகிறோம். அப்படி பேசும்போது அவர்களை எங்களோடு அனுப்பி வைக்கும்படி நாங்கள் சொல்லும் போது நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள், மன்னரிடத்தில் பேசுங்கள் என்று எல்லா லஞ்சங்களையும் அன்பளிப்புகளையும் வாங்கிக் கொண்டார்கள் அந்த பாதிரிமார்கள். பிறகு நாளை மன்னரிடத்தில் பேச போகும்போது மன்னருக்கும் அதிகமான அன்பளிப்புகள் லஞ்சமாக கொடுக்கிறார்கள், மன்னர் பெற்றுக்கொள்கிறார். அப்போது முன்வைக்கிறார்கள், மன்னரே இங்கே சில வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? புதிய மதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், எங்களுடைய மதத்திலும் அவர்கள் இல்லை, உங்களுடைய மதத்திலும் அவர்கள் சேரவில்லை, எங்களுடைய குடும்பத்தை விட்டு எங்களை விட்டு ஓடி வந்து விட்டார்கள், எங்களுடைய குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், நாங்கள் அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், எங்களுக்கு தெரியும் அவர்களை பற்றி, நீங்கள் அவர்களை எங்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள், நீங்கள் அவர்களை எங்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள், இதுதான் நல்லது என்று சொல்லும் போது அந்த பாதிரிகள் எல்லாம், ஆம் மன்னரே, நீங்கள் இந்த மக்களை வந்திருந்த மக்களை அவர்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள் என்பதாக சிபாரிசு செய்கிறார்கள். அப்போது அந்த மன்னர் சொல்கிறார், என்னை தேடி வந்த மக்களை அவர்களிடத்திலே நான் கேட்காமல் அவர்களை நான் அனுப்ப மாட்டேன், என்னிடத்திலே வந்து தங்கிய மக்களுக்கு நான் சூழ்ச்சி செய்ய மாட்டேன், பிற நாடுகளுக்கு செல்லாமல் என்னையும் என் நாட்டையும் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவர்களை அழைக்கிறார், நான் அவர்களை அழைப்பேன், அவர்களிடத்தில் கேட்பேன், இவர் இந்த இருவர் சொல்வது போன்றுதான் உண்மை நிலை என்றால் நான் அவர்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுவேன், இல்லை என்றால் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டேன் என்று ஒரு நீதமான மன்னர், ரசூலுல்லாஹுவின் வாயால் புகழப்பட்டவர் அல்லவா, அல்லாஹுவால் முதல் ஹிஜ்ரத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லவா, அழகிய முறையிலே பதில் தருகிறார். பிறகு இந்த செய்தி எல்லாம் யாருக்கு வந்து விடுகிறது? அங்கே தங்கியிருந்த முஹாஜிர்கள், 80க்கும் மேற்பட்ட முஹாஜிர்களுக்கு வந்து விடுகிறது. குறைஷிகளுடைய மதிநுட்பமான திறமை மிக்க அரசியல் தந்திரங்களை தெரிந்த இரண்டு நபர்கள் நம்மை மீண்டும் அழைத்து செல்வதற்காக மன்னரிடத்திலே வந்திருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய பெரிய அன்பளிப்புகளை லஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள், நமது நிலை என்னவாகும் என்ற அச்சத்திலே இருக்கிறார்கள். அச்சம் யாருக்கு இல்லை சகோதரர்களே? அச்சம் யாருக்கு வராது? மனிதனாக பிறந்தவர்களுக்கு, உள்ளம் உள்ளவர்களுக்கு அச்சம் வரும். ஆனால் எந்த அச்சத்தை, எந்த ஆசையை மிகைக்க வைக்கிறோம் என்பதுதான் அங்கே நமக்கு சோதனை. எந்த அச்சத்தை, எந்த ஆசையை மிகைக்க வைக்கப் போகிறோம்? எதிரிகளின் மீது உண்டான அச்சத்தையா, அவர்களோடு சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசையை மிகைக்க வைக்கப் போகிறோமா, அல்லது நரகத்தின் மீது உண்டான அல்லாஹுவின் பிடியின் மீது, அல்லாஹுவின் தண்டனையின் மீது உண்டான பயத்தை மிகைக்க வைக்கப் போகிறோமா, சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசையை உள்ளத்திலே மிகைக்க வைக்கப் போகிறோமா? இதுதான் சோதனை சகோதரர்களே, இதுதான் ஈமான், இதுதான் தௌஹீத். வெறும் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி கொள்வதிலே மட்டும் தௌஹீத் அல்ல. தௌஹீத் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான ஒரு தீர்வு அது. எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? தபுக் போரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே போருக்கு கிளம்ப வேண்டும் என்று சொன்னபோது சிலருக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே அல்லாஹ் வசனம் இறக்கினான். என்ன வசனம் இறக்கினான்? நீங்கள் தொழவில்லையா, நோன்பு வைக்கவில்லையா, அப்படி கேட்கவில்லையா அல்லாஹ் தஆலா? மாலக்கும் இதா கீல லக்கும் ஃபிரு ஃபி ஸபீலில்லாஹி இஸ்தாக்கல்தும் மினல் அர்தி அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்ட போது இந்த பூமியை கட்டி பிடித்துக் கொண்டீர்களா? இந்த பூமியின் மீது இறுக்கமாக சாய்ந்து கொண்டீர்களா? உங்களுக்கு உலகம் பிடித்து விட்டதா? உலகத்தின் மீது ஆசை ஏற்பட்டு விட்டதா? மறுமையை கவனித்து இந்த உலகம் அற்ப இன்பமே தவிர வேறொன்றில்லை, நீங்கள் புறப்படவில்லை என்றால் கடுமையான வேதனை வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். சிலர் நினைத்துக் கொண்டார்கள், இங்கேதான் பிரச்சனை, நாம் சமரசமாக சென்று விட்டால், நாம் இணக்கமாக சென்று விட்டால், என்ன சமரசம், என்ன இணக்கம், நாம் எந்த சண்டைக்கு சென்றோம், நாம் இணக்கமாக வாழவில்லை என்று எப்படி எதை வைத்து சொல்வது? அவர்களின் குஃப்ரான ஷிர்கான சடங்குகளை செய்வதுதான் இணக்கம் என்றால், அப்படிப்பட்ட இணக்கம் இஸ்லாமிலே இல்லை, அப்படிப்பட்ட குஃப்ர் இஸ்லாமிலே இல்லை. குஃப்ரும் இஸ்லாமும் ஒன்றிணையாது, ஷிர்க்கும் தௌஹீதும் ஒன்றிணையாது, அது வேறு இது வேறு. நாம் இணக்கமாக வாழ்கிறோம் என்றால், சுமூகமாக வாழ்கிறோம் என்றால், அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலோ அவர்களுடைய சடங்குகளிலோ நாம் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டோம். அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் செய்வார்கள், அவர்களுடைய சடங்குகளை அவர்கள் செய்வார்கள், அவர்களுடைய கொண்டாட்டங்களை அவர்கள் கொண்டாடுவார்கள், நாம் இடையூறு செய்ய மாட்டோம். அதுதான் இணக்கம். அந்த இணக்கத்தை தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே தவிர, அவர்கள் கொண்டாடுவதை நீனும் கொண்டாடு, அவர்கள் தூக்குவதை நீனும் தூக்கு, அவர்கள் கும்பிடுவதை நீனும் கும்பிடு, இதுவல்ல இணக்கம். இது நீ அவனோடு கரைந்து விட்டாய், கலந்து விட்டாய், முஷ்ரிக்காக ஆகிவிட்டாய், உனக்கு இஸ்லாமிலே ஈமானிலே இங்கு எந்த இடமும் இல்லை, பங்கும் இல்லை. அல்லாஹு தஆலா இங்கேதான் நாம் புரிய வேண்டும், எந்த இணக்கத்தால் தௌஹீதை விடுவதால் நமக்கு பாதுகாப்பு அரண், நமக்கெல்லாம் ஒற்றுமை நினைக்கிறோமோ, அங்கிருந்துதான் நமக்கு அதாபே ஆரம்பமாகும் சகோதரர்களே. அங்கிருந்துதான் அல்லாஹுவின் தண்டனையே இறங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உயிரை உலக வாழ்க்கையை விரும்பி அல்லாஹ்வின் பாதையிலே புறப்படவில்லை என்றால், அல்லாஹ்வின் கடுமையான தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று. இன்று இந்த குஃப்ரிலே கரைய கரைய, இந்த ஷிர்கிலே கரைய கரைய, ஈமானிலே தௌஹீதிலே சமரசம் செய்து கொள்ள செய்து கொள்ள, யோசித்து பாருங்கள், முந்திய காலத்தில் நம்முடைய மூமின்கள் தௌஹீதிலே உறுதியாக இருந்த போது எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார்கள். இன்று அரசியலில் சமூகத்தில் எல்லாவற்றிலும் இந்த தௌஹீதிலே சமரசம் செய்து கொண்டு எத்தகைய இழி நிலையை பலவீனத்தை இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த சம்பவத்தை எவ்வளவு பிரச்சனையாக இருக்கும். மன்னர் அழைக்கப் போகிறார், நம்மை குறித்து கேட்கப் போகிறார், நாம் என்ன சொல்கிறோம், நம்முடைய மார்க்கம் என்னவென்று. அந்த உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹிஜ்ரத்திலே இருந்தவர்கள், அந்த சம்பவத்திலே கலந்து கொண்டவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், அவர்களுடைய வாயினால், மன்னருடைய தூதர் வந்து விட்டார், மன்னருடைய தூதர் வந்து விட்டார் அழைப்பதற்காக நம்மை. அப்போது அந்த சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், மா தகூலூன லிர்ரஜுல் இதா ஜித்துமுஹு, இப்போது நாம் இந்த மன்னரிடத்திலே செல்ல போகிறோமே, அவருக்கு என்ன பதில் சொல்வது, அவருக்கு என்ன பதில் சொல்வது? இவர் கிறிஸ்துவர், வந்தவர்கள் இணை வைப்பவர்கள், வெளிரங்கத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்றால் என்ன செய்தாக வேண்டும், இவரை திருப்திப்படுத்தியாக வேண்டும், இந்த கிறிஸ்துவ மன்னரை திருப்திப்படுத்தியாக வேண்டும். அவருடைய நாட்டிலே இருப்பதென்றால், அவருடைய அடைக்கலம் தொடர வேண்டும் என்றால், அவரை அதிருப்திப்படுத்தும்படியான எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை. ஒன்று, அவராலே கொல்லப்படுவோம், அவராலே தண்டிக்கப்படுவோம், இல்லை என்றால் குறைசிகளுடைய கையிலே நாம் ஒப்படைக்கப்பட்டால் அங்கேயும் நமக்கு ஆகா. அன்பு சகோதரர்களை கேட்கிறார்கள், அப்போது அந்த சஹாபாக்களிலே ஒருவர் மற்றவருக்கு சொல்கிறார், நகூலு வல்லாஹி மா அலிம்னா வமா அமரனா பிஹி நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயினுன் ஃபீ தாலிக மா ஹுவ காயின். அல்லாஹ்வி பீது சத்தியமாக, இந்த மார்க்கத்தில் நாங்கள் எதை கற்றோமோ, எதை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்களோ, அதைத்தான் மன்னருக்கு முன்னால் சொல்வோம். எது நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை, காயினும் மாகுவக்காய், என்ன நடந்தாலும் சரி. இதுதானுங்க ஈமான், இது தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உருட்டுவது தௌஹீத் அல்ல, அதை அதாவது அது மட்டும் தௌஹீத் அல்ல. சிலர் சொல்கிறார், 10,000 தடவை நான் ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன் என்று, என்ன பிரயோஜனம்? ஒரு அந்நியரை பார்த்தால் வணக்கம் என்று கையெடுத்து கும்பிடுகிறாய், நமஸ்காரம் என்று சொல்கிறாய், ஷிர்கில் உடன்படுகிறாய், அந்த ஷிர்கை ஏற்றுக்கொள்கிறாய், ஷிர்கான காரியங்களிலே பங்கெடுக்கிறாய் என்றால், உன்னுடைய இந்த 10,000 லா இலாஹ இல்லல்லாஹ் உனக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. இது தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ் நாவிலே சொன்னது உள்ளத்திலே நம்பி இருப்பது உண்மை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு பிரச்சனைகளுக்கு நீ தயாராக வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு பிரச்சனைகளுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு சமரசம் என்ற பெயரிலே ஒருவன் செல்வானேயானால் அவனுக்கு இஸ்லாமிலே எந்த பங்கும் இல்லை. யோசித்து பாருங்கள், என்ன செய்தார்கள், வந்தார்கள். எதை அவர்கள் அல்லாவிடம் இருந்து கற்றார்களோ குர்ஆனிலே, எதை நபியிடம் இருந்து கற்றார்களோ அதைத்தான் அங்கே சொன்னார்கள். பாதுகாப்பு கிடைத்ததா இல்லையா? உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹுத்தானா? இரண்டாவது நாள் அங்கே முயற்சி செய்கிறார் அமர். இன்று பாருங்கள், நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், அந்த திட்டத்தின்படி நாளை இந்த மன்னர் இந்த வாலிபர்களை அடியோடு வேரோடு அறுக்கப் போகிறார் என்று உடன் இருந்தவர் சொல்கிறார். வேண்டாம் வேண்டாம், எப்படி இருந்தாலும் அவர்கள் நமது உறவுகள் என்று அமர் மறுக்கிறார். அடுத்த நாள் வந்து சொல்கிறார், மன்னரே சரி, நேற்று நடந்த பிரச்சனையை விடுங்கள், உங்களது மதத்திலே நீங்கள் கடவுளாக கடவுளின் மகனாக நம்புகிற ஈசாவை பற்றி நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்களேன், எப்படிப்பட்ட அபாண்டமான வார்த்தையை சொல்கிறார்கள் என்று. நேற்று நடந்தது எக்ஸாம், அது வேறு எக்ஸாம், இன்றோ உண்டு இல்லை என்ற எக்ஸாம். காலம் காலமாக நூற்றாண்டுகளாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்றோ கடவுள் என்றோ மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்றோ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே அடைக்கலமாக இருக்கும் போது, அந்த மன்னர் அந்த நம்பிக்கையில இருக்கும் போது, இப்போது அவருக்கு முன்னால் இந்த ஈமானிலே எக்ஸாம், நேரடி ஈமானுடைய எக்ஸாம். என்ன சொல்ல போகிறீர்கள்? அப்போதும் சொன்னார்கள் ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொன்னானோ, நபி நமக்கு என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாம் சொல்வோமே தவிர, இந்த சொல்வார்கள் முழுவதும் என்பதாக அப்படியே ஒரு ரெண்டு கெட்டான இதுலையும் இல்லாம அதுலையும் எந்த பேச்சையும் நாங்கள் பேச மாட்டோம், தெளிவாக குர்ஆனில் உள்ள உண்மையைத்தான் சொல்வோம், காயினும் மாட்டான், என்ன நடந்தாலும் சரியே. அன்பு சகோதரர்களே, என்ன நடந்தது? அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? கேட்டார்கள் ஈசாவை பற்றி என்ன சொல்கிறீர்கள், உடனே சொன்னார்கள் யோசிக்காமல், ஹுவ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்துல்லா வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கலிமாவால் படைக்கப்பட்டவர், ரூஹு மின்ஹு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஊதப்பட்ட ரூஹ், பரிசுத்தமான கன்னியான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த உயிர் மூலமாக படைக்கப்பட்டவர். அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் எப்படி என்றால், இது என்ன நம்பிக்கை என்றால், அன்பு சகோதரர்களே, எந்த மழுப்பழுக்கும் இங்கே வேலை இல்லை. நீ முஸ்லிமாக இருந்தால் கூலு கவுலன் சதீதா, தெளிவான நேர்மையான சரியான பேச்சை நீங்கள் சொல்லுங்கள். அந்த பேச்சை சொல்லும் போது உங்களுக்கு இன்னல் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், சோதனைகள் ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்வதுதான் ஈமான், அதை சகித்துக் கொள்வதுதான் ஈமான். ஈமான் என்பது தொழுகையில் மட்டுமல்ல, ஈமான் என்பது சில தர்மங்களில் மட்டுமல்ல, ஈமான் என்பது சில வேஷங்களில் மட்டுமல்ல, ஈமான் என்பது கொள்கையில் உறுதியாக இருக்கும் போது ஏற்படக்கூடிய சோதனைகளை சகித்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது. எத்தனை நூறு வசனங்கள் அல்லாஹுத்தாலா பொறுமையாளர்கள் பொறுமையாளர்கள் என்று சொல்கிறானே, என்ன பொறுமை? மௌத்தான வீட்டிலே இன்னாலில்லாகி ஓதுவது மட்டுமா பொறுமை? மௌத்தான வீட்டிலே ஈமா இன்னாலில்லாகி ஓதுவது மட்டுமா பொறுமை? பொறுமை முதலிலே மார்க்கத்திலே வேண்டும். ரப்பனா அஃப்ரிகா அலைனா சப்ரா வசப்பித் அக்தாமனா, முன்னோர்கள் செய்த துவாவை அல்லாஹ் சொல்கிறார், யா அல்லாஹ் எங்களது மார்க்கத்திலே எங்களுக்கு பொறுமையை கொடு, எங்களது பாதத்தை இந்த தீனிலே உறுதிப்படுத்து, வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். அன்பு சகோதரர்களே, இந்த பொறுமையை விட்டுவிட்டோம். இந்த பொறுமையை மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, சத்தியத்தில் ஈமானில் உறுதியாக இருப்பது என்று அந்த பொறுமையை விட்டுவிட்டோம். பொறுமைக்கு என்ன அர்த்தம் கொடுத்து விட்டோம்? இணங்கி செல்வது, சேர்ந்து செய்வது, கூட்டமாக அவர்களோடு ஒன்றாக அவர்களுடைய வழிபாடுகளிலே கலந்து கொள்வது, இது சகிப்புத்தன்மை, இது பொறுமை, இது நல்லிணக்கம் என்பதாக. அன்பு சகோதரர்களே, ஒரே கேள்விதான் அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம் வேண்டுமா? அவ்வளவுதான், சொர்க்கம் வேண்டும் என்றால் இந்த களிமாவிலே உறுதியாக இருந்துதான் ஆக வேண்டும். சொர்க்கம் வேண்டும் என்றால் இந்த சோதனைகளை தாங்கித்தான் ஆக வேண்டும். சொர்க்கம் வேண்டும் என்றால் இந்த தீனுக்காக சில இழப்புகளை, சில சோதனைகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எந்த இழப்புகளுமே இல்லாமல் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் எனது தீனிலே எப்படி வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்வேன் என்றால் கண்டிப்பாக அவர்களின் மீளும் இடத்தை அல்லாஹ் நரகத்தில் தான் எழுதுவான். இந்த தீனிலே நபியே, இந்த காஃபிர்கள் விரும்புவது என்ன தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் இணங்கிவிட்டால் அவர்கள் மொத்தமாக இணங்கி விடுவார்கள். அது முடியாது, அது முடியாது, உங்களால் இணங்க முடியாது. நீங்கள் அப்படி இணங்கிவிட்டால், நீங்கள் அப்படி நீங்கள் அவர்களோடு இறங்கிவிட்டால் துன்யாவிலும் இரட்டிப்பு தண்டனை, உங்களுக்கு மறுமையிலும் இரட்டிப்பு தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானுடைய உறுதியை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வளரக்கூடிய தலைமுறையினருக்கு, சமுதாயத்துக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். நம்முடைய ஈமானில், இஸ்லாமில், நம்முடைய தௌஹீதில் உறுதியாக இருப்பதோடு பிற மக்களோடு எப்படி நாம் சுமூகமாக வாழ்வது, அன்பான உறவுகளை பேணுவது, இணக்கமாக இருப்பது என்ற நல்ல ஈமானுடைய அந்த அஹ்லாக்குகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களோடு இணங்கி அவர்களது சடங்குகளை செய்வது அதுவும் ஒரு நல்ல பழக்கம்தான் என்ற தௌஹீதுக்கு முரணான விஷயங்களை தயவு செய்து நாமும் செய்துவிடக்கூடாது. அதை அவர்களுக்கு அழகாக காட்டி கொடுத்து விடக்கூடாது. குறிப்பாக கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருடைய பெற்றோர்கள் இது விஷயத்திலே தெளிவான ஒரு அறிவுரையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஈமானுடைய, இஸ்லாமுடைய உறுதியை தந்தருள்வானாக. நம்முடைய ஈமானிலே வழிகேடுகள் செல்வதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.